إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيقول الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையில் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுக்கு அஞ்சி பயந்து அவனுக்கு வழிபட்டு நடக்குமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் சிறந்த மனிதனாக, மார்க்க பக்குவம் உள்ள ஒரு மனிதனாக ஆக வேண்டும் என்ற ஆசை நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த ஆசை இருக்க போய்தான் நேர காலத்துடன் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறோம். குத்துபாக்களையும் பயான்களையும் நல்ல உரைகளையும் நாங்கள் செய்வமடுத்து காது தாழ்த்தி கேட்கிறோம். ஒரு நல்ல மனிதனாக, மார்க்கத்தில் பக்குவம் உள்ள ஒருவனாக ஆகுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்யலாம், இருக்கிறதை விட எதை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சிந்தனை இருக்கிறது, யோசனை இருக்கிறது. யாருடன் சேர வேண்டும், எதை படிக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமக்கு நாம் யோசிக்கிறோம். அதிகமானவர்கள் நினைக்கிறார்கள், நல்ல பக்குவமுள்ள மனிதனாக ஆக வேண்டும் என்றால் இபாதத்துகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும், ஜிக்ர்களை கூட்டிக் கொள்ள வேண்டும், இது போல நல்ல அமல்களை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறும் அமல்களையும் இபாதாத்களையும் வணக்கங்களையும் மட்டும் சொல்லி தருகிற மார்க்கம் அல்ல. மஸ்ஜிதுக்குள் வந்தால் மார்க்கத்துக்குரிய அமல்கள், வெளியில் சென்றால் ஒவ்வொருவரும் தம்முடைய விருப்பத்தின்படி எதையும் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கம். இது ஒரு முழுமையான வாழ்க்கை திட்டம். யார் தன்னை ஒரு நல்லவனாக, மார்க்க பக்குவம் உள்ளவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர் தன்னில் முயற்சி செய்து மூன்று விடயங்களில் தன்னை அவன் தயாரித்துக் கொள்ள வேண்டும். மூன்று விடயங்களில் தன்னிடத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த மூன்று விடயங்களிலும் நாம் முயற்சி செய்து வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது நாம் முழுமையான தீனுள்ள, மார்க்க பக்குவம் உள்ளவர்களாக மாறிவிடலாம். முழுமையான மார்க்க பக்குவம் என்பது இந்த மூன்று விடயங்களில் நாங்கள் திருத்தங்களை ஏற்படுத்திக் கொள்வதில் தான் தங்கியிருக்கிறது. ஒன்று, நம்முடைய இபாதத்துகள், நாம் செய்ய அன்றாடம் செய்யக்கூடிய இபாதத்துகளில் முயற்சி செய்து பக்குவத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். இபாதத்துகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய தொழுகைகளாக இருக்கலாம், நம்முடைய ஜிக்ரு, குர்ஆனுடைய திலாவத், இதுபோல ஹஜ், நோன்பு என்று பல இபாதத்துகளை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இவற்றில் நாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். விசேஷமாக சர்வான தொழுகைகள், மார்க்கம் கடமையாக்கி இருக்கிற கடமைகளில் நாளாந்தம் நாம் தொழக்கூடிய ஐந்து நேர பர்து தொழுகைகளை விடவும் முக்கியமான ஒரு கடமையை இந்த மார்க்கம் நமக்கு கடமையாக்கவில்லை.
ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் சந்தோஷம், வாழ்க்கையின் அபிவிருத்தியுடைய ராசியம் இந்த ஐந்து நேர தொழுகைகளுக்குள் தங்கியிருக்கிறது. அந்த ஐந்து நேர தொழுகைகளையும் முறையாக உரிய நேரத்தில் யார் நிறைவேற்றி விடுகிறார்களோ அவர்களுடைய சகல கர்மங்களையும் அல்லாஹு தஆலா மிக அழகாக நேரத்துக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார். ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது? நிறைவேற்றி விடுகிறதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபர்தான தொழுகைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருகிறது. ஒரு முஃமினுடைய வாழ்க்கை எப்பொழுதும் அவன் தொழிலுக்கு போவான், தொழுகைக்கு நேரமாகும் பொழுது மஸ்ஜிதுக்கு வருவான், மீண்டும் வெளியில் செல்வான், மீண்டும் தொழுகைக்கு நேரமாகும் பொழுது மஸ்ஜிதுக்கு வந்து விடுவான். இப்படியே அவன் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் மஸ்ஜிதுக்கு வருவதும் போவதுமாகத்தான் அவனுடைய அமல் அமைந்துவிடும். நாம் விரும்பியபடி ஒரு தொழுகைக்கு வருவது, மற்ற தொழுகைக்கு நேரம் இருந்தால் போவோம், வசதிக்கேற்ப மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றி போவதுதான் மார்க்கமாக இருந்தால், ஐந்து நேரமும் அதான் சொல்லி நம்மை அழைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்க மாட்டார். ஐந்து நேரமும் அதான் சொல்லி மஸ்ஜிதுக்கு நம்மை அழைக்கப்படுகிறது என்றால் ஒவ்வொருவரும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அழைக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபர்து தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக பிரதானமான ஃபர்து தொழுகைகளில் பக்குவம் இருந்தால் அவனுடைய எல்லா காரியங்களிலும் பக்குவம் இருக்கும். ஒரு மனிதனுடைய தீனின் அளவை முடிவு செய்கிற அளவுகோல் அவனுடைய பேச்சல்ல, அவனுடைய அறிவு அல்ல, அவனுடைய ஆடை அல்ல, அவனுடைய சூழல் அல்ல, அவன் யாருடன் சேர்ந்திருக்கிறான் என்பதல்ல. மனிதனுடைய அவனுக்கு எவ்வளவு தீன் இருக்கிறது என்பதை முடிவு செய்வதற்கான அளவுகோல் ஃபர்து தொழுகைக்கு அவன் கொடுக்கிற முக்கியத்துவம். ஃபர்து தொழுகைக்கு ஒருவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான், அதான் சொல்லிவிட்டால் தொழுகையை நிறைவேற்றாத வரைக்கும் அவருக்கு சந்தோஷம் திருப்தி வருவதில்லை என்றால் அவர் மார்க்கத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார். ஒருவர் எல்லா காரியங்களையும் செய்கிறார், ஃபர்து தொழுகைகளுக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்றால் அவர் தன்னுடைய தீனில் மிக பலவீனமான நிலையில் இருக்கிறார் என்று அர்த்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, பலருக்கு வெளி வாழ்க்கையில் அவர்களுக்கு மன ஓர்மை இல்லை. தொழுகைக்கு வந்தால் தொழுகையில் மன ஓர்மை வருவதில்லை. அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் அவருக்கு தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகைகளை பக்குவமாக தொழும் பொழுது விசேஷமாக தொழுகைகளின் பார்வை, நமக்கு மார்க்கம் சொல்கிறது தக்பீர் கட்டிவிட்டால் ஒரு மனிதனுடைய பார்வை சுஜூத் செய்கிற இடத்தில் இருக்க வேண்டும். தொழுகையில் பக்குவத்தை கொண்டு வருவதற்கு, தொழுகையில் அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு வருவதற்கு முதலாவது மனிதன் செய்ய வேண்டியது இதுதான். தனக்கு முடியுமான சில காரியங்களை அவன் செய்ய வேண்டும், முடியாதவற்றை செய்வதற்கு அல்லாஹ்வு தஆலா சக்தியை கொடுப்பான். தொழுகைக்கு தக்பீர் கட்டிவிட்டால் பார்வை சுஜூத் செய்கிற இடத்தில் இருக்க வேண்டும். தனக்கு முன்னால் இருப்பவர்களை பார்க்கவும் கூடாது, சுவரை பார்க்கவும் கூடாது, வேறு வேறு திசைகளில் நம்முடைய பார்வையை செலுத்தக்கூடாது. வெளி வாழ்க்கையில் பார்வையை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத நிலை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான சிகிச்சை முறைகளில் ஒன்றுதான் தொழுகையில் தன்னுடைய பார்வையை கட்டுப்படுத்துவது. இன்ஷா அல்லாஹ் இந்த முறையை பக்குவமாக செய்தால் தொழுகையிலும் மன ஓர்மை வரும், சிந்தனைகள் சிதறமாட்டாது, வெளி வாழ்க்கையிலும் நம்முடைய கண்களை பாவங்கள் இருந்து கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். ஃபர்து தொழுகைகள் மிக முக்கியமானது. முயற்சி செய்து செய்து இபாதத்துகளில் விசேஷமாக ஃபர்து தொழுகையில் பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனைய வணக்கங்களிலும் குறைபாடுகள் வந்துவிடாமல் முறையாக செய்யும் பொழுது நம்முடைய தீனின் ஒரு பகுதியில் நாம் பூர்த்தி அடையலாம். இரண்டாவது, நமக்கும் மனிதர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அல்லது படைப்பினங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை முயற்சி செய்து சரி செய்து கொள்ள வேண்டும். இது மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி. சிலர் இபாதத்துகளில் மிக பக்குவமாக இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை அல்லது மனிதர்களுடன் அவர் பழகும் விஷயத்தில் மனிதர்களுடைய ஹக்குகளை கடமைகளை நிறைவேற்றுவதில் நிறைய குறைபாடுகள் செய்து கொண்டிருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, அவற்றை சீர் செய்வது மார்க்கத்தின் மிக பிரதானமான ஒரு பகுதி. எனக்கு ஒரு தாய் இருக்கிறாள் என்றால் என்னுடைய தாயுடைய கடமைகளை நான் சரியாக செய்கிறேனா, என்னுடைய தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் சரியாக செய்கிறேனா, எனக்கு இத்தனை சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அவற்றில் நான் எவ்வளவு குறைபாடு செய்கிறேன் என்பதை பார்த்து பார்த்து அந்த பகுதியை சரி செய்து கொள்ள வேண்டும். இது மார்க்கத்தின் மிக பிரதானமான ஒரு பகுதி. சில பொழுது இதில் குறைபாடு செய்தால் நாம் கஷ்டப்பட்டு செய்கிற இபாதத்துகளையும் இழக்க வேண்டிய நிலை உண்டாகலாம். சஹீஹ் புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு முன்னைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண், மிக பக்குவமான மார்க்க பக்குவம் உள்ளவள், இபாதத்துகளில் நிறைய முயற்சி செய்து நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு பெண், அவளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஒரு சிறிய ஒரு நிகழ்வு. ஒரு பூனையை அவள் கட்டி வைத்திருந்தார். என்ன நோக்கத்துக்காக கட்டி வைத்தாள் என்பது ஹதீஸில் சொல்லப்படவில்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவள் பூனையை கட்டி வைத்திருந்தார். அவள் அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை. அதுவாக போய் சாப்பிட்டுக் கொள்வதற்கு அந்த பூனையை அவள் அவிழ்த்து விடவும் இல்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒரு பாவத்தின் காரணத்தினால் அவளுடைய அத்தனை அமல்களும் அழிந்து அவள் நரகத்துக்கு போக வேண்டி வந்தது. தஹலத்தின்னா, அவள் நரகத்துக்கு போனால் நல்ல ஒரு பெண், இபாதத்துகளில் பக்குவம் உள்ளவள், நரகத்துக்கு போவதற்கான ஒரே காரணம் இந்த பூனையுடைய அந்த கடமையில் குறைபாடு செய்த பூனைக்கு செய்த அநியாயம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாவின் படைப்புகளில் மிக சாதாரணமான ஒரு சிறிய படைப்பு பூனை என்பது, அதற்கு செய்த ஒரு அநியாயம், அதனுடைய கடமையில் செய்த குறைபாட்டின் காரணத்தினால் வாழ்க்கையில் செய்த இபாதத்துகள் எல்லாம் அழிந்து போகிறது என்று சொன்னால், மனிதர்களுடைய விஷயத்தில் நாம் செய்யக்கூடிய அநியாயங்கள் குறைபாடுகளினால் எவ்வளவு பெரும் நஷ்டத்தை நாங்கள் சந்திக்க வேண்டி வரலாம். ஹதீஸில் வந்திருக்கிறது, ஒரு மனிதர் இருந்தார், ஒரு சாலிஹான இபாதத்துள்ள ஒரு மனிதர், ஒரு நல்ல மனிதர். தன்னுடைய சமூகத்தில் ஒருவரை பார்க்கிறார், அவர் பாவத்தில் மூழ்கி போயிருக்கிறார். இவர் சொல்லி சொல்லி பார்க்கிறார், இவருக்கு இவருடைய பேச்சை அவர் கேட்கவில்லை. இவருக்கு அந்த பாவத்தின் மீது, அந்த மனிதன் மீது வந்த ஆத்திரம் கோபத்தின் காரணத்தினால் ஒரு வார்த்தை சொன்னார், அல்லாஹ் மீது ஆணை என்று சொல்கிறேன், உன்னை என்றால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், சத்தியம் செய்து உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று ஒரு வார்த்தை சொன்னார். அல்லாஹ்வுக்கு கடும் கோபம் வந்தது. அல்லாஹ் தஆலா கேட்கிறார், من ذا الذي يتألى علي الا اغفر لفلان, இந்த மனிதனுக்கு நான் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி என் மீது சத்தியம் பண்ணிய அந்த மனிதன் யார், அவனுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தான், அவனுடைய எல்லா பாவங்களையும், யாருடைய பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று அவர் சத்தியம் செய்தானோ அந்த மனிதனுடைய அத்தனை பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன், நீ செய்த அத்தனை அமல்களையும் நான் அழித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சிறிய ஒரு வார்த்தை ஒரு மனிதன் விஷயத்தில் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தஆலா அந்த தவறின் காரணத்தினால் வாழ்க்கையில் செய்த அமல்களை அப்படியே அழித்து விடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கும் ஏனைய படைப்பினங்களுக்கும் விசேஷமாக மனிதர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகளை சரி செய்ய வேண்டும். இதிலே நாம் குறைபாடு செய்வோம் என்றிருந்தால், நாம் அமல்களில் பக்குவமாக இருக்கிறோம் என்ற காரணத்தினால் இந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்படுவதில்லை. இபாதத்தில் மிக பக்குவமாக இருக்கிறோம், தாயுடைய தகப்பனுடைய கடமைகளில் குறைபாடு செய்கிறோம். குடும்பத்துடன் சேர்ந்து செல்ஃப் நடப்பதில்லை, குழந்தைகளுடைய கடமைகளை சரியாக செய்வதில்லை, மனைவிக்கு அநியாயங்கள் செய்து விடுகிறோம். இந்த குறைபாடுகள் இபாதத்துகளில் இருக்கக்கூடிய பக்குவத்தினால் இல்லாமல் போக மாட்டாது. இது மார்க்கத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு குறைபாடு. நாம் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதில் குறைபாடு செய்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, முயற்சி செய்து இந்த பகுதியை சரி செய்து கொள்ள வேண்டும். நமக்கு பெற்றோர்கள் இருந்தால் நல்ல மனிதர்களிடத்தில் போய், அனுபவம் உள்ளவர்கள் ஐயம் உள்ளவர்களிடத்திலே போய் நாம் ஆலோசனை செய்ய வேண்டும். என்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இன்ன இடத்துல இருக்கிறார்கள், நான் இங்கே இருக்கிறேன், நான் அவர்களுக்கு அவர்களுடைய கடமைகளை எப்படி செய்ய வேண்டும், என்னுடைய தாய் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் அவர்களுக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டும், அவர்களுடன் எப்படி நான் நடக்கலாம் என்பதை நாங்கள் மற்றவர்களுடன் ஆலோசனை செய்யும் பொழுது நல்ல வழிகாட்டல்கள் நமக்கு கிடைக்கலாம். நம்முடைய சகோதரர்களுடன் சில பொழுது மனஸ்தாபங்களோ பிரச்சனைகளோ இருந்தால் நாம் ஆலோசனை செய்ய வேண்டும். என்ன செய்யலாம், இப்படியே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடக் கூடாது, என்னுடைய ஜனாதா வைக்கப்படுகிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை இப்படி குடும்பத்துடன் கோவித்துக் கொண்டு மனஸ்தாபங்களில் கழிந்து விடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும், எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இன்னாரினால் இருக்கிறார், எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறார், அவளுக்கு இப்பொழுதுதான் அந்த குழந்தை பிறந்து இருக்கிறது, இந்த குழந்தைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு இப்பொழுது வயது வந்து விட்டது, அவர்களுக்கு நான் என்ன கடமைகள் செய்ய வேண்டும் என்பதை நாம் விஷயம் அறிந்தவர்களிடத்தில் போய் ஆலோசனைகள் செய்யும் பொழுது நமக்கு அழகிய வழிகாட்டல் கிடைக்கலாம். நாம் ஒதுக்கிற 5-10 நிமிஷங்களாக இருக்கலாம், ஆனால் அந்த 5-10 நிமிஷங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய வழிகாட்டல் நம்முடைய 50-60 வருஷங்களை கூட மிக பக்குவமானதாகவும் பலனுள்ளதாகவும் ஹைர்கள் நிறைந்ததாகவும் ஆக்கிவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இவற்றை நாம் தெரிந்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். அடுத்து 3வது பகுதி நம்முடைய கொடுக்கல் வாங்கலுடைய பகுதி. நாம் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கலாம், நம்முடைய தொழில்களாக இருக்கலாம், நாம் பொருள் ஈட்டுவதற்காக பணம் ஈட்டுவதற்காக செய்யக்கூடிய முயற்சிகளாக இருக்கலாம். இது சுத்தமானதாக, சுத்தம் என்று நமக்கு நம்பிக்கை கொள்ளக்கூடிய அளவுக்கு உறுதியானதாக இருக்க வேண்டும். இந்த பகுதியில் குறைபாடு வரும் பொழுது அது நம்முடைய இபாதத்துகளையும் பாதிக்கும். ஒரு பயணத்தில் போகக்கூடியவர் கஷ்டத்துடன் பிரயாணம் செய்யப்படுது, அவருடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறார், துஆக்களை மறுப்பதில்லை. சொன்னார்கள், ஒரு மனிதன் பயணம் செய்கிறான், அவர் சாப்பிட்டிருக்கிற சாப்பாடும் அசுத்தமானது, அவர் குடித்திருக்கிற பானம், அந்த பானத்தை வாங்குவதற்கு தயாரிப்பதற்கு அவர் செலவிட்ட செலவு அது அசுத்தமானது, உடுப்பு வாங்கி உடுத்திருக்கிறார் அதிலையும் அசுத்தம் கலந்திருக்கிறது, அவருடைய உடல் ஹராக்கினால் அசுத்தத்தினால் வளர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரயாணியுடைய நிலை இப்படி இருக்கும் பொழுது அவருடைய துஆ எங்கே அங்கீகரிக்கப்பட போகிறது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அவருடைய துஆ அங்கீகரிக்கப்பட மாட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் சுத்தமானதாக வந்து சேர வேண்டும் என்பது மிக பிரதானமானது. வாழ்க்கை என்பது இது ஒரு சில வருஷங்களில் முடிந்துவிடக்கூடியது. மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்பது அவனுக்கு ஒரு சொந்த வீடு அமைந்து விடுவது, சொந்த வாகனத்தில் அவன் ஓடுவது, இது போன்ற சிறிய சிறிய விஷயங்கள் அல்ல. சிலர் நினைக்கிறார்கள், என்ன செய்தாவது பணத்தை சம்பாதித்து சொந்தமாக ஒரு காணி வாங்கி ஒரு வீட்டை நான் கட்டிவிட்டால் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விட்டேன். அது எப்படி வந்தாலும் சரி, பணத்தை சம்பாதிப்போம், அதுவரைக்கும் யாரிடத்திலும் எதுவும் கேட்கக்கூடாது, மார்க்க பக்குவம் இபாதத் அதுவரைக்கும் தேவையில்லை, அதற்கு பிறகு பார்ப்போம். வாழ்க்கையின் நோக்கமாக ஒரு சொந்த வீட்டை கட்டிக் கொள்வதை பார்க்கிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள், எனக்கென்று ஒரு சரியான தொழில் அமைய வேண்டும், அது அமைகிற வரைக்கும் நான் என்ன செய்தாலும் எது செய்தாலும் அதை பற்றி நான் அலட்டிக் கொள்ளப் போவதில்லை, என்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது வாழ்க்கையின் இவையெல்லாம் வாழ்க்கையின் லட்சியங்கள் அல்ல. ஒரு சொந்த வீட்டை நாம் கட்டுகிறோம் என்றால் எதற்காக கட்டுகிறோம், குடும்பத்துடன் சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி கட்டுகிறோம். சந்தோஷம் எங்கிருந்து வரும், அசுத்தத்தில் அல்லாஹ் சந்தோஷத்தை வைக்கவில்லை. ஒரு வீடு கட்டுகிறோம் என்றால் அந்த வீட்டுக்கு வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு கல்லும் சுத்தமானது என்று நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த காணியை வாங்குவதற்கு நாங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் சுத்தமானது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நாம் பயணம் செய்யக்கூடிய வாகனங்கள், எத்தனையோ பேர்களுடைய மரணங்கள் வாகனங்களில் வருவதை பார்க்கிறோம். வாழ்க்கையின் ஒரு பெரும் பகுதியை வீடுகளில் கழிப்பதை போல ஒரு பெரும் பகுதியை நாங்கள் வாகனங்களில் செலவழிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பெரும் பகுதி கழிகிற நேரம், பெரும் பகுதி கழிகிற இடம் நம்முடைய வாகனங்கள். இந்த வாகனங்கள் சுத்தமான பணத்தினால் வாங்கப்பட்டிருக்க வேண்டும். இது அசுத்தமாகிவிடக் கூடாது. நமக்கு ஒரு உறுதி இருக்க வேண்டும், நாம் இதற்கு செலவழித்த அந்த பணம் சுத்தமானது, இதிலே அசுத்தம் கலக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இவையெல்லாம் வாழ்க்கையை கொண்டு போவதற்குரிய சாதனங்களே அல்லாமல் வாழ்க்கையின் நோக்கங்கள் அல்ல. இவற்றை நாங்கள் சுத்தமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, எப்படி சுத்தமாக்கலாம்? நமக்கெல்லாம் ஏதோ ஒரு வழியில் பணம் வருகிறது. அந்த பணம் வருகிற வழி சரியானதுதானா என்பதை நாங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். பலர் யாரிடத்திலும் கேட்பதில்லை. அவர்கள் விரும்பியபடி செய்து கொண்டு போகிறார்கள். அவருடைய வியாபாரங்களை, தொழில்களை, எங்கே ஒரு நஷ்டம் என்று வந்து அவர்கள் கைவிரிக்க வேண்டிய ஒரு கட்டம் வருகிறதோ அப்பொழுதுதான் அதை பற்றி கேட்கிறார்கள். பிறகு பிழை என்று தெரிய வந்ததும் சொல்கிறார்கள், நான் சரி என்று தானே நினைத்துக் கொண்டிருந்தேன், இப்படி செய்வது சரி என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் என்பது நினைத்து நினைத்து செய்யக்கூடியதல்ல. மார்க்க சட்டம் என்பது யாரும் தன் தானாகவே நினைப்பதனால் அவருக்கு உதயமாக கூடிய சில விடயங்கள் அல்ல. மார்க்கம் என்பது கேட்டு கேட்டு படித்து படித்து செய்ய வேண்டியது. நாம் செய்கிற தொழிலாக இருக்கலாம், நாம் செய்கிற வியாபாரங்களாக இருக்கலாம், அதை இன்னொருவரிடத்தில் கேட்டு இது சரிதானா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதை உறுதி செய்யாத பட்சத்தில் நாம் இபாதத்தில் பக்குவம் உள்ளவர்களாக இருப்போம். மார்க்க பக்குவம் மறுபக்கத்தில் நன்கு இருக்கும். நம்மிடத்தில் இபாதத்துகளில் தொழுகைகளில் நல்ல பக்குவம் இருக்கும். நம்மை அறியாமலேயே பெரும் பாவத்தில் நாங்கள் மாட்டிக்கொள்வோம். நமக்கு தெரியும், மூத்த சஹாபாக்களில் ஒருவர் பிலால் ரலி அல்லாஹு அன்வர்கள், இபாதத்துகளில் மிக பக்குவம் உள்ளவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் பிலால், நான் ஒரு கனவு கண்டேன், நீங்கள் எனக்கு சொர்க்கத்துக்கு செல்கிறீர்கள், எனக்கு முன்னால் நடந்து செல்கிறீர்கள். அப்படி என்ன விசேஷமான அமல் உங்களிடத்திலே இருக்கிறது? கனவுகளுக்கு விளக்கம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் அவர்கள் சொர்க்கத்துக்கு சென்று விடுவார்கள் என்பது அர்த்தம் அல்ல, இங்கே ஒரு நல்ல காரியம் அவரிடத்திலே இருக்கிறது என்பதை குறிக்கிறது. கேட்டார்கள், பிலால் அப்படி என்ன அமல் செய்கிறீர்கள்? பிலால் ரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஒன்று, நான் எப்பொழுதும் புதுவுடன் இருப்பேன். புது விழித்திருக்கிற நேரங்கள் எப்பொழுதும் புதுவுடனே இருப்பார்கள். புது செய்தால் இரவோ பகலோ இரண்டு ரகாத் சுன்னத் தொழுவேன் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவ்வளவு பக்குவமானவர். வாழ்க்கையில் எப்பொழுதும் புதுவுடன் இருப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எந்த நேரமும் புதுவுடன் இருப்பார்கள். இவ்வளவு பக்குவமானவர்கள் ஒரு தடவை பஜாருக்கு போய் ஒரு சிறிய வியாபாரம் செய்துவிட்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து கொடுக்கிறான். யார் ரசூலுல்லாஹ், ஈத்தம்பழம் இருக்கிறது, சாப்பிடுங்க. எடுத்தார்கள் கையில், பார்த்தால் அது மிக தரமான ஈத்தம்பழம். அந்த ஈத்தம்பழம் வன்மையில் பிலால் ரதி அல்லாஹ் அவர்கள் வாங்குவதில்லை. கேட்டார்கள், பிலால், இந்த ஈத்தம்பழம் உங்களுக்கு எப்படி வந்தது? சொன்னார்கள் பிலால் ரதி அல்லாஹ் அவர்கள், யார் ரசூலுல்லாஹ், என்னிடத்தில் தரம் குறைந்த ஈத்தம்பழம் இருந்தது, அதில் இரண்டு சா, சா என்பது ஒரு அளவுக்கு பெயர், நாம் கிலோ என்று சொல்வது போல ஒரு அளவுக்கு பெயர், இரண்டு சா அளவு ஈத்தம்பழத்தை கொண்டு போய் பஜார்ல இருந்த ஒரு ஈத்தம்பழ வியாபாரிக்கு கொடுத்து விட்டு அதற்கு பகரமாக தரமான ஒரு சா அளவு ஈத்தம்பழத்தை வாங்கி கொண்டு வந்தேன். இப்படித்தான் இந்த ஈத்தம்பழம் எனக்கு வந்தது. இதை கேட்டதும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன செய்திருக்கிறீர்கள் பிலால், 500 ரிபா சுத்தமாக வட்டி வியாபாரம் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள், சுத்தமாக வட்டி வியாபாரம் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். சில குறிப்பிட்ட தானியங்களை, சில குறிப்பிட்ட பொருட்களை மார்க்கம் வட்டிக்குரிய பொருட்களாக பிரகடனம் செய்திருக்கிறது. அவற்றை நாங்கள் விற்பனை செய்யும் பொழுது ஒன்றுக்கு பகரமாக ஈட்டம்பலத்துக்கு பகரமாக ஈட்டம்பலம், தங்கத்துக்கு பகரமாக தங்கம், வெள்ளிக்கு பகரமாக வெள்ளி என்று நாங்கள் விற்பனை செய்யும் பொழுது அங்கே பிரதானமான ரெண்டு நிபந்தனைகள் இருக்கிறது. ஒன்று, அது சரிசமமாக இருக்க வேண்டும். அடுத்தது, உடனுக்குடன் கைப்பற்றப்பட வேண்டும். இங்கே கொடுத்தார், பொருளை எடுத்தார் என்று இருக்க வேண்டும். இது தவறும் பொழுது அது வட்டியாக மாறிவிடுகிறது. நிறைய பேர்கள் நினைக்கிறார்கள், பணத்தை கடனுக்கு கொடுத்து மேலதிகமாக எடுத்தால் மட்டும்தான் வட்டி. அது வட்டியில் ஒரு வகை மட்டும்தான். வட்டியின் பல வகைகள் இருக்கின்றன. இதை சொன்னார்கள் சுத்தமான வட்டி என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய சஹாபி, ஆனால் ஒரு இல்முடைய விஷயத்தை அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் நினைத்து முடிவெடுக்கும் பொழுது எவ்வளவு பெரும் ஒரு தவறு நடந்து விடுகிறது. மிக தெளிவாக சொன்னால் ஐநூறு ரிபா நீங்கள் செய்தது மிக சுத்தமான வட்டி. பிறகு அவர்களுக்கு முறை சொல்லிக் கொடுத்தார்கள், இதை நீங்கள் மார்க்கம் சொல்கிற முறைப்படி செய்வதாக இருந்தால் நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், உங்களிடத்திலே இருக்கிற தரம் குறைந்த அந்த ஈட்டம்பலத்தை பஜாருக்கு கொண்டு போய் அதை நீங்கள் முதலில் விலை பேசி அவருக்கு விற்பனை செய்து பணத்தை எடுங்கள். பிறகு அந்த பணத்தை கொடுத்து நல்ல ஈட்டம்பலத்தை வாங்குங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சரியான முறையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் என்பது யாரும் நினைத்து நினைத்து செய்வதல்ல, கேட்டு தெரிந்து செய்ய வேண்டும். இபாதத்தில் பக்குவம் இருக்கிறது என்ற காரணத்தினால் கொடுக்கல் வாங்கல்களில் அல்லது நம்முடைய வியாபாரங்களில் நாங்கள் தவறு செய்வது அது நிவர்த்தியாகி விட மாட்டார். அங்கே நாங்கள் தவறுகளில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேர்கள் பணத்தை எப்பொழுதும் கையில் வைத்திருக்கிறார். ஒரு பணத்தொகை 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம் என்று பணத்தை வைத்திருப்பார்கள். அவசரத்துக்கு வியாபாரிகளுக்கு தேவைப்படும் பொழுது அவர்களுடைய சாமான்கள் சில பொழுது ஓட்டுக்கு வந்திருக்கும், அதை அவர்கள் சுத்தப்படுத்தி வெளியில் எடுத்துக் கொள்வதற்கு அவர்களிடத்தில் பணம் இருக்க மாட்டார். சொல்கிறார்கள், நாம் பணம் தருகிறோம், 50 லட்சம் பணம் தருகிறேன், 2-3 நாட்கள் அல்லது 1 வாரத்தில் நீங்கள் எனக்கு 55 தர வேண்டும். நாம் இதற்கு நாம் லாபம் என்று பெயர் வைத்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மிக சுத்தமான வட்டி. பணத்தை நாம் கைமாற்றம் செய்வதாகவோ வேறு என்ன பெயர் வைத்துக் கொண்டாலும் அதற்கு பெயர் கடன். கடன் ஒன்று கொடுத்து விட்டு அதற்கு நாங்கள் லாபம் எடுக்க முடியாது. சிலர் நினைக்கிறார்கள், நான் இது இவருக்கு பணத்தை வியாபாரத்துக்கு முதலீடு செய்திருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர், இதற்கு பெயர் முதலீடு அல்ல, இதற்கு பெயர் கடன். நாம் முதலீடு என்று பெயர் வைத்துக் கொள்வதனால், இது இன்வெஸ்ட்மெண்ட் என்று நாங்கள் பெயர் வைத்துக் கொள்வதனால் அது முதலீடாக மாறிவிடுவது இல்லை. அதுபோல சிலர் வியாபாரங்களுக்கு பணத்தை கொடுக்கிறார்கள், குறிப்பிட்ட அளவை இலாபமாக நிர்ணயிக்கிறார்கள். நான் உங்களுக்கு 10 லட்சம் தருகிறேன், நீங்கள் எனக்கு மாதாந்தம் இலாபமாக 50,000 இலாபமாக தர வேண்டும் என்று குறிப்பிட்ட ஒரு அளவை நாங்கள் நிர்ணயிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இதை மார்க்கம் வட்டி என்று சொல்கிறது. வியாபாரத்துக்கு பணம் கொடுத்தால் லாபத்தில் பங்கெடுப்பது போல நஷ்டத்திலும் பங்கெடுக்க வேண்டும். நஷ்டத்தில் பங்கெடுக்காத எந்த முதலீடுகளும் இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை. ஒருவருக்கு நாம் பணம் கொடுத்து அவர் வியாபாரம் செய்கிறார், அவருடைய 50% நம்முடைய 50%. இப்பொழுது ஒரு நஷ்டம் வருகிறது என்றால் அந்த நஷ்டத்தில் இருவரும் 50-50% பொறுப்பெடுக்க வேண்டும். லாபம் வரும்பொழுதே தாராளமாக பணத்தை கொடுக்கிறார்கள், நஷ்டம் வந்துவிட்டால் நிறைய பேர்கள் அந்த நஷ்டத்தை சுமந்து கொள்வதற்கு விருப்பம் இல்லை. இப்பொழுது சொல்கிறார்கள், என்னுடைய காசை திருப்பி தாங்க, முழுசாக தாங்க. அவர் தருவதற்கு கஷ்டப்படும் பொழுது இவர்கள் அவர்களுக்கு குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் அமல் செய்து வேலை இல்லை, எவ்வளவு நல்லவனாக இருந்தும் வேலை இல்லை, கடனை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே, கடன் பெரும் பாவம் என்று உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க எப்படி அல்லாஹ் கிட்ட நான் உங்களை குற்றம் பிடிப்பேன் என்றெல்லாம் அவர்களுக்கு குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது கடனாக இருந்தால் அத்தனை மாதங்களும் நீங்கள் பெற்ற அந்த பணம் அது வட்டியாகும். இது கடன் அல்ல, நீங்கள் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்திருக்கிறீர்கள். இதிலே வரக்கூடிய இது வருவது முதலீடு செய்தால் லாபம், லாபம் வரும், முதலீடு செய்தால் இலாபத்தில் பங்கெடுப்பது போல நஷ்டத்திலும் பங்கெடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக நிறைய பேர்கள் மார்க்கத்துடைய பக்குவம் உள்ளவர்கள் இன்னும் இன்னும் தன்னை பக்குவமானவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இப்படி போய் மிகப்பார தூரமான வியாபாரங்களில் மாற்றிக் கொள்கிறார்கள். தங்கம் வெள்ளி இவற்றை, தங்கமும் வெள்ளியும் தான் வெற்றி, அதாவது வட்டியில் அடிப்படையான. யாரெல்லாம் தங்கம் வெள்ளியை வியாபாரமாக செய்கிறார்களோ, அது எந்த வகையிலாக இருந்தாலும் சரி, இவர்கள் விசேஷ இவர்களுக்கென்று விசேஷமான சிற்று மார்க்க வழிகாட்டல் இருக்கிறது. அவற்றை தெரிந்து கொண்டுதான் அதை செய்ய வேண்டும். இல்லை என்றால் மிக லேசாக அவர்கள் வட்டியில் மாட்டிக் கொள்வார்கள். தங்கம் வெள்ளி வியாபாரம் செய்வதாக இருந்தால் அது தங்கத்தையோ வெள்ளியையோ இன்னொரு பணத்துக்கு, கரன்சிக்கு பாரமாக வியாபாரம் செய்வதாக இருந்தால் அது உடலுக்குடன் கைப்பற்றப்பட வேண்டும். இதல்லாமல் நடக்கக்கூடிய எந்த எந்த வகை, பல வகையில் இன்று புதிய புதிய நவீனமான வியாபாரங்கள், இலாபமீட்டு முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது இன்னும் அடிப்படையாக எங்கே அந்த தங்கமோ வெள்ளியோ கைப்பற்றப்படுவதில்லையோ அந்தந்த வியாபாரம் கூடாது. அந்த வியாபாரத்தை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது போல கைக்கு வராத எந்த பொருளையும் இன்னொருவருக்கு விற்பனை செய்வதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். நவீனமாக அறிமுகப்படுத்தப்படக்கூடிய நிறைய வியாபாரங்களில் அந்த பொருள் இவருடைய கைக்கு வருவதில்லை, இவர் கைப்பற்றுவதில்லை. அது வியாபாரமாக செய்யப்படும் பொழுது இவருக்கு வரக்கூடிய வருமானம் அசுத்தமானதாக மாறிவிடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தை கேட்டு விளங்கி புரிந்து நடப்பதற்கு முயற்சி செய்வோம். இந்த மூன்று பகுதியையும் வாழ்க்கையில் முயற்சி செய்து 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 சரி செய்து கொள்ளும் பொழுது நாம் மார்க்கத்தில் ஒரு பக்குவம் உள்ள ஒரு நல்ல பூர்த்தியான ஒரு நிலைக்கு வரலாம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோரை மன்னிப்பாயா, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.